Honorable Mahavai Srinadharaja, you have 15 minutes. And before that, Honorable Deputy Chairman of Committees, will check chair.
கௌரவ மாவீசனார்
குழுக்களின் தலைவர் அவர்களே, இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பிரேரணை இந்த நாட்டில் மாகாண சபைகள் தேர்தல் எந்த அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு முன்னால் அந்த மாகாண சபை தேர்தலை ஒரு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்ட தொகுதிகளின் அடிப்படையில் இந்த பிரேரணையூடாக பிரதித்துவத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த அறிக்கை ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க ஒரு தவிசாளரின் குழுவினால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். முக்கியமாக ஒரு தேர்தல் சம்பந்தமாக அல்லாமல் ஒரு நாடு பல தேசிய இனங்களை அல்லது பல சமூக குழுக்களை கொண்டிருந்தால் அந்த தேர்தல் கட்சிகளுக்குடைய நலன்களுக்கு அப்பால் அந்த சமூக மக்களை அந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய இனங்களை பிரதித்துவத்தில் பலம் வாய்ந்த ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதாக அந்த பிரதித்துவங்கள் அமைந்திருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. கட்சிகளுடைய நலன்கள் அல்ல. இந்த அறிக்கை வெளிவந்து இப்பொழுது நடைபெற்ற விவாதத்தின்படி 5 மாதங்களுக்கு பின்னர் நாங்கள் இந்த அறிக்கை பற்றி பேசுகின்றோம். இந்த அறிக்கைக்கான சமர்ப்பணங்கள் பல கட்சிகளிடமிருந்து பெறப்பட்டிருந்த பொழுது தமிழர்களுடைய சார்பில் சிறிய தேசிய இனங்களாக இருக்கின்ற கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முஸ்லீம் கட்சிகளின் சார்பில் மலையக தமிழர்களுடைய கட்சிகளின் சார்பில் இந்த அறிக்கையை தயாரித்த குழுவுக்கு முன்னால் அந்த கட்சிகளுடைய அந்த மக்களுடைய பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு பின்னர் இந்த அறிக்கை வருவதற்கு முன்னர் அதில் திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் அதை சமர்ப்பிக்குமாறும் கேட்கப்பட்டன. நாங்கள் தமிழர்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கை குறிப்பாக மையமாக கொண்டும் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற மக்கள் சிறிய தேசிய இனங்களாக சமூகங்களாக இருக்கின்றவர்களுடைய நலன்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் நாங்கள் ஒரு அணுகல் முறையை இந்த தேர்தல் தொகுதி நிர்ணயத்திலே நாங்கள் கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் கொடுத்த வரைவுகள் பொருட்படுத்தாமல் அல்லது அது இந்த அறிக்கையிலே உள்ளடக்கப்படாமல் சிறிய தேசிய இனங்கள் சமூகங்களுடைய பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்துவதற்கான வரைவுகள் இல்லாமல் இந்த அறிக்கை வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவாதம் நடைபெறுவதற்கு முன்னால் பாராளுமன்றத்திலே ஒரு நீண்ட விவாதம், இது சட்டபூர்வமானதா அல்லது இதை நிறைவேற்றி இந்த அடிப்படையில் ஒரு தேர்தலை நடத்த முடியுமா என்று எல்லாம் பலமான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த சில நாட்களாக பத்திரிகைகளிலே வெளிவந்த செய்திகளை பார்த்தால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த தேர்தல் அறிக்கைக்கு எதிராக வாக்களிக்கும் என்று ஒரு கருத்து வந்திருக்கின்றது. பொது எதிரணி எதிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற சிறிய கட்சிகள் எதிர்க்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த தேர்தல் அறிக்கை ஆருடைய நலன்களுக்காக இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது கேள்வி. இரண்டாவது, இந்த அறிக்கையின்படி இந்த அறிக்கை நிறைவேற வேண்டுமானால் 3-2 பெரும்பான்மையினாலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லது ஒரு மாற்று வழியிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்றாலும் தேர்தல் ஆணையத்துக்குள்ள அதிகாரங்களின்படி பழைய ஒரு முறையில் தேர்தலை நடத்தலாம் என்றாலும் அதுக்கும் பாராளுமன்றத்திலே திருத்தங்கள் வேண்டியதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியானால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் இப்பொழுதே அந்த விவாதம் எழுந்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி இதை ஆதரிக்க முடியாது, ஆதரிக்கவில்லை. பொது எதிரணி ஆதரிக்கவில்லை. இந்த நாட்டிலே சிறிய தேசிய இனங்களுடைய பிரதிநிதிகள் ஆதரிக்கவில்லை என்றால் இது 3-2 பெரும்பான்மையை பெற முடியாது என்பது மிக திட்ட தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் இந்த விவாதம் இந்த அறிக்கை சம்பந்தமாக இருந்தால் அதை பற்றி விவாதிப்போம். ஆனால் இந்த அறிக்கை முக்கியமாக இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய இனங்களில் சிறிய தேசிய இனங்களாக இருக்கின்ற தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழ் மக்கள், அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படவில்லை என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, மாகாண சபைகளில், உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மைத்துவத்தினுடைய ஆதிக்கம் அல்லது பெரும்பான்மை தொகுதியாக இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறிய தேசிய இனங்கள் எண்ணிக்கையில் குறைந்த மக்கள் அந்தந்த வட்டாரங்களில் கூட தேசிய கட்சிகளை சார்ந்து வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு சிறிய தேசிய கட்சிகளுடைய மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் அந்த சிறிய கட்சிகளுடைய முழுமையான பிரதிநிதித்துவம் இந்த அறிக்கையின் ஊடாக பிரதிநிதித்துவப்பட்டிருக்கவில்லை. இந்த நாடு சுதந்திரமடைந்த பொழுது மலையக மக்கள் அவர்களுக்கு இருந்த பிரதிநிதித்துவம் வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது 74% இருந்த சிங்கள மக்கள் 84% பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அனுபவித்து வந்தார்கள் நீண்ட காலமாக. அதை போலத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக இந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு வட்டாரத்திலும், ஒவ்வொரு பிராந்தியத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாடு முழுவதும் சிறிய தேசிய இனங்களாக இருக்கின்ற அல்லது சிறிய சமூகங்களாக இருக்கின்ற எண்ணிக்கை குறைந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு பெரும்பான்மை தேசியத்தினுடைய தேசிய இனத்தினுடைய பலம் மேலோங்குவதற்குரிய ஒரு அடிப்படையை தான் இந்த அறிக்கை கொண்டிருக்கிறது. முதலாவதாக அந்தந்த பிரதேசங்களில், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில், மலையகத்தில் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற பெரும்பான்மை பலம் கொண்ட சிங்கள மக்களுக்கு மத்தியில் வாழுகின்ற சிறிய தேசிய இனங்கள், முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் அந்தந்த பகுதிகளில் தங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலான வீதாசார பிரதிநிதித்துவத்தை அல்லது அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறான பிரதிநிதித்துவத்தை பெற முடியாத ஒரு நிலைமை மிக திட்டவட்டமாக இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டால் அது ஏற்படும், அவர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இந்த சபையிலே கூறி வைக்க விரும்புகிறோம். முன்னிருந்த அரசியலமைப்பு தேர்தல் முறைகளில் சிறிய கட்சிகள் சிறிய தேசிய இனங்களுக்காக எண்ணிக்கை குறைந்த மக்களுக்காக அந்தந்த தொகுதிகளிலே வட்டாரங்களிலே மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியன்சி என்று பன்முகப்படுத்தப்பட்ட பல கட்சிகள் பல எண்ண பல குழுக்களாக மக்களாக இருக்கின்ற பலவகை தொகுதி முறை மல்டி மெம்பர் கான்ஸ்டியன்சிஸ் உருவாக்கப்பட்ட பொழுது பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்டவர்களானாலும் சரி, சிறிய எண்ணிக்கை கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த தொகுதியினுடைய பிரதிநிதித்துவத்தில் ஒரு இடம் கிடைக்கக்கூடியதான ஒரு முறை. கொழும்பிலே, பொத்துவிலே, வேறுவரையிலே, இப்படியெல்லாம் பல மூதூரிலே பல தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. அதுக்கு நியாயம் இருந்தது. ஆனால் அந்த முறை பெரிய தொகுதியை கொண்டிருக்கின்ற பெரிய நம்பிக்கை எண்ணத்தை எண்ணிக்கையை கொண்டிருக்கின்ற கட்சிகள் அல்லது மக்கள் அல்லது தேசிய கட்சிகளாக இருப்பவர்களை சார்ந்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை சிறிய எண்ணிக்கையாக இருக்கின்ற மக்களுக்கு இந்த தேர்தல் முறை பற்றி இந்த எல்லை நிர்ணயம் பற்றிய அறிக்கை நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. உண்மையான ஒரு பிரதிநிதித்துவத்தை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். ஒரு நாட்டிலே பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கின்ற கட்சி தன்னுடைய நலன்களை பேணுவதை விட்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறிய கட்சிகள், சிறிய தேசிய இனங்கள் அவர்களுடைய பலத்தை பாதுகாக்கின்ற அடிப்படையில் தான் பிரதிநிதித்துவம் தீர்மானிக்கப்படுவது இந்த நாட்டிலுள்ள ஜனநாயகத்தை பேசுகின்றவர்களுக்கு தேவையாக இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே சிறிய தேசிய இனங்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் வரலாற்றில் மிக மோசமாக ஜனநாயக ரீதியாக, நான் இப்பொழுது ஆயுத முறையில் அடக்கப்படுவதை பற்றி பேச வரவில்லை, ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்திலோ மாகாணத்திலோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களிலோ தேசம் முழுவதும் சிறிய கட்சிகள், சிறிய எண்ணிக்கையில் இருக்கின்ற மக்கள், சிறிய தேசிய இனங்கள், சிறுபான்மை கட்சிகள், சிறுபான்மை மக்கள் ஜனநாயக முறையிலும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை மேலும் பலப்படுத்துகின்ற ஒரு அறிக்கையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த முறை சிறிய கட்சிகள், தேசிய இனங்கள், சிறிய தேசிய இனங்கள் எண்ணிக்கை குறைந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சமத்துவம் போடப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் மாகாண சபையாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றமாக இருக்கட்டும், அங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் சரி, அது அனைத்து மக்களுக்கும் ஏற்றதாக அங்கே தீர்மானங்கள் எடுக்கப்பட முடியும். அல்லது அந்த சிறிய மக்கள், சிறிய இன மக்கள் சமூகங்கள், சிறிய தேசிய இனங்கள் மிக மோசமாக உள்ளூராட்சி மட்டத்தில் இருந்து பாராளுமன்ற வரையிலும் அந்த மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை ஆண்டுகளுடைய ஜனநாயக வரலாற்றிலும் குறிப்பாக இந்த நாட்டிலே வன்முறை, மதவாதம், இனவாதம், பெரும்பான்மைத்துவவாதம் இவை பலமடைந்திருக்கின்ற நிலையில் மேலும் மேலும் ஜனநாயக பாரம்பரியத்தில், ஜனநாயக வரலாற்றில் அந்த சிறிய இனங்கள், சிறிய தேசிய இனங்கள் எண்ணிக்கை குறைந்த மக்கள் அடக்கி ஒடுக்கப்படுவதற்கு ஜனநாயகம் பயன்படுத்தப்படக்கூடாது, ஜனநாயகம் அப்படியாக வளர்ச்சி பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் திரு சம்பந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவில்லை, அந்த நேரத்தில் நாங்கள் பேசுவோம் என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனபடியால் முதலாவதாக எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்ட பொழுது பல இடங்களில், உதாரணமாக இங்கே அமைச்சர் ஹக்கீம் அவர்களுக்கு தெரியும், முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர், அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் உதாரணமாக உடனடியாக சொல்லுவேன், நாவிதன் வழி எண்ணிக்கையிலே குறைந்த மக்களை கொண்ட ஆனால் ஒரு பிரதேச சபையிலே பெரும்பான்மைத்துவம் பெறக்கூடிய ஒரு கட்சி, பிரதேசம். ஆனால் அம்பாறை வரைக்கும் எல்லையை வகுத்து அம்பாறை மாகாண எல்லைக்குள் நாவிதன் வழி உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் நான் இதை படித்து பார்த்தோம். நேற்றைக்கும் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் புவியியல் துறையிலே, குடியியல் துறையிலே ஒரு அனுபவம் கொண்ட ஒரு பேராசிரியர், அவரோடு நாங்கள் விவாதித்தோம். இதே போன்றுதான் எல்லைகள் வகுக்கப்பட்ட பொழுது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சிறிய இனங்கள், சிறிய மக்கள் கூட்டம், ஏற்கனவே பலம் கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தினுடைய ஜனநாயக பலத்தை கூட இந்த எல்லை நிர்ணயம் மிக மோசமாக மாற்றி அமைத்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் மலையகத்திலே, நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு அப்பால் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் அங்கே இருக்கின்ற பெரும்பான்மைத்துவத்தோடு அவர்கள் ஈர்க்கப்படுவார்களே தவிர தங்களுடைய பிரதித்துவத்தை நிலாட்ட முடியாத சந்தர்ப்பத்தை இந்த எல்லை நிலையம் உருவாக்கி இருக்கிறதா நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனபடியால் இதற்கு ஒரு மாற்று அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும், திருத்தங்கள் இருக்க வேண்டும், அல்லது முழுமையாக இந்த ஆட்சி, இந்த பாராளுமன்றம் ஒரு புதிய நிர்ணய தேர்தல் ஆணைய குழுவை அறிவித்து பெரும்பான்மைக்கு பலம் சேர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக அல்ல, ஒரு நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த நாட்டில் சிறிய தேசிய இனங்கள், எண்ணிக்கை குறைந்த மக்கள் தங்களுடைய பிரதித்துவத்தை பலம் கொண்டதாக மாற்றி அமைப்பதற்காக அதன் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கை நெல்லியல் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு ஆணைக்குழுவை நிர்ணயிக்க வேண்டும். இது மிக முக்கியம். எண்ணிக்கையில் கூடிய ஒரு வட்டாரம் இருக்குமாக ஒரு இனத்துக்கு இருக்குமானால், அல்லது பெரும்பான்மை தேசிய இனம் ஒன்றுக்கு இருக்குமானால், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சிறிய மக்கள் கூட்டம், ஒரு சிறிய தேசிய இனம், அவர்கள் பிரதித்துவம் பெறக்கூடியதாக மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சிஸ், பல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முறை இந்த தேர்தல் அறிக்கையிலே இல்லை, அது உருவாக்கப்படவில்லை. பதிலாக மேலும் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற முறை, தேசிய கட்சிகளை சார்ந்து, தேசிய பெரும்பான்மை இனத்தை சார்ந்து சிறிய தேசிய இனமும் அல்லது மக்களும் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய வெற்றிக்காக உழைப்பவர்களாக அந்த மக்களை மாற்றி அமைக்கின்ற ஒரு முறையை தான் இந்த தேர்தல் இந்த இளைஞர் அறிக்கையிலே நாங்கள் நிலைமையை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பொதுவான அரசியல் அரசியல் நிலைமையில் இருந்து, கட்சிகளுடைய நலன்களில் இருந்து நாங்கள் இந்த பிரச்சனையை வேறுபடுத்தி பார்க்கின்றோம். இது மேலும் மேலும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் உலகத்தில் ஜனநாயகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்ற நிலைமையில், இலங்கையில் அது மிக மோசமாக அதனுடைய வரலாறு அமைந்திருக்கின்ற நிலைமையில், தேசியவாதம் என்ற வகையில் இங்கே அமைச்சர் பேசுகின்ற பொழுது தன்னை பற்றி சொன்னார், தான் ஒரு தேசியவாதி, நான் என்னிடம் இனவேதம் இல்லை, என்னிடம் வேறுபாடு இல்லை என்று. அவர் அப்படி மாறியதை பற்றி நாங்கள் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் எங்களுடைய மக்கள், சிறிய தேசிய இனங்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த நாட்டிலே மோசமாக இந்த வரலாறு முழுவதும் ஜனநாயக ரீதியாக அடக்கப்பட்டு வந்திருக்கிறார்களே மட்டுமல்ல, ஆயுத ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அந்த மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, அவர்களுடைய மனித உரிமைகள் சம்பந்தமாகவும் மனித உரிமை அடிப்படையிலும் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படுகின்ற நமக்கு உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இந்த நாடு உருவாக்கி இருக்கிறது, உலகம் அதை இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவையினர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அது இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சிறிய இனங்களுக்கு எதிராக அடக்கு ஒடுக்குமுறை இடம்பெற்ற காரணத்தினால்தான் உலக நாடுகளுக்கு சென்று ஐநா மனித உரிமை பேரவையிலே தீர்மானம் பெற்ற வேண்டிய அளவுக்கு இந்த நாட்டின் பிரச்சனை உலகமயமாக்கி இருக்கின்றது. ஆகவே இந்த எல்லைய அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்களின் பெரும்பான்மை கொண்ட கட்சி, தமிழ் மக்களின் சார்பிலே மட்டுமல்ல இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்டிருக்கின்ற பேரினவாதத்துக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் மக்கள், மலையகத்திலே இருக்கின்ற எங்கள் தமிழ் மக்கள், தமிழ் மொழி பேசுகின்ற இந்த மக்கள், அவர்களுடைய நிலங்களுக்காக அவர்களுடைய எதிர்காலத்தை பலமாக ஜனநாயக உரிமைகளை அவர்கள் அனுபவிக்கக்கூடியதாக, எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே அனைத்து துறைகளிலும் அவர்கள் சமத்துவமாக சமபலம் நிறைந்தவர்களாக அவர்களும் மாற்றி அமைக்கப்படுகின்ற வகையில் இந்த தேர்தல் எல்லை நிர்ணயம் உருவாக்கப்பட வேண்டும், பிரதித்துவங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நேற்று என்னிடம் அம்பாறையிலிருந்து வந்த மக்கள் சொன்னார்கள், அம்பாறையிலே 82,000 தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், ஒரு பிரதி கூட ஒரு இடத்திலே தெளிவாக தெரிவு செய்யப்பட முடியாது. நம்மை அவர் சுட்டிக்காட்டினார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய முறைப்பாடு சரியானது. அவருடைய எதிர்பார்ப்பு நிவர்த்தி செய்யப்படவில்லை இந்த அறிக்கையிலே. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற தலைவர்கள், திரு மனோகர் கணேசன் அவர்கள் அமைச்சர், இங்கே அமைச்சராக இருக்கின்ற ஹக்கீம் அவர்கள், அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மக்களுடைய எதிர்கொள்கையை இங்கே பிரதிபலிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனபடியால் நான் மீண்டும் கேட்பது என்னவென்றால், அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற பெரும்பான்மையை இந்த நாட்டிலே கொண்டிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த கட்சியோடு அங்கம் பங்காளிகளாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெளியே விடுங்கள். அத்தனை சிறிய கட்சிகள் அல்லது சிறுபான்மை கட்சிகள் இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் பெற்றிருக்கின்ற அமைச்சர்கள் யாருமே இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பொழுது யாருடைய நலனுக்காக இந்த எல்எர்ஏ குழு உடைய அறிக்கை இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனபடியால் இது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெறாது, எத்தனை வாக்குகளை பெறுமோ தெரியாது. இந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வாக்கெடுப்புக்கு விட்டால் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம். இதை நாங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களைப் போல சிறிய இனங்கள், தேசிய இனங்கள், மக்கள் சமூக கூட்டங்கள் சமத்துவம் பெறக்கூடிய முறையில் ஜனநாயக ரீதியான பலமும் இருக்கக்கூடியதாக இந்த தேர்தல் நிர்ணயம் இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஆனரபிள் டெபுட்டி சேர்மன் கமிட்டிஸ், ஐ எம் கிளாட் டு ஃபாலோ மை ஃப்ரெண்ட் மாவை தேனாதி ராஜா representing the Tamil National Alliance, and thank him for some of those important observations he made regarding the serious discrimination that specifically the minorities have suffered as a result of this delimitation committee's report. Now we are discussing today this report, which has been tabled quite some time back, but been taken up for debate and vote today after having been in hibernation for a while. We had some arguments about the legality of such a matter. I must agree with the Honourable Minister in charge of the subject that the provisions of the law is only directory and not mandatory, and therefore the decision for us to take it up today is not a matter for any challenge. Having said that, Mr. Deputy Chairman of Committees, we observe that this delimitation committee's report, leave alone getting the two-third majority vote in the chamber today, may not even harness the simple majority and might be roundly defeated today, going by the discussions we have had across the parties for several days now. Now that is, if that is going to be the fate of this delimitation committee's report, we must examine as to why the report is coming up for such criticism. It's particularly because the members of the committee, the Delimitation Commission, have set themselves certain internal criteria, which, in my opinion, is wrong and is discriminatory for minorities. That does not reflect the necessary diversity in the selection of members for provincial councils from various electoral districts in the country. Now, I have for comment a variety of different observations that have been made. I must agree that the committee went around the country, sat in different districts, listened to public representations. They perhaps entertained a substantial number of such representations, and wherever possible, they gave hearing for many of those people who have come up with important suggestions. But having considered all that, in bringing out the report, they have not done justice by many races in this country. Particularly, one affected community is the Muslims, as well as the upcountry Tamils who live scattered among the majority in different parts of the country. Of course, the Tamil community living as a minority in other districts like Ampara, as Mr. Mahavishnu Raja has pointed out, had also suffered immensely because of this delimitation committee's report. Now, they appear to have decided that not to create any multi-member constituencies. They too have not adopted a method to create constituencies with smaller number of voters in order to create sufficient number of constituencies for certain affected communities. Both those issues have been totally set aside, and they have only determined as if a minimum of 100,000 votes to be available, 100,000 population should be there to create a single member constituency. And if it is to be multi-member, in that case, they presume that it must have at least 200,000 members. That should not be the criteria on which multi-member constituencies are created. Wherever possible, when there is a particular affected community living in substantial numbers within a geographical space where an electorate is created, if it is necessary for the representation of that community, they have to bring in a criteria that would suit the creation of that constituency. So such important postulates have been overlooked, and they have on their own set up certain internal guidelines for themselves, and those guidelines have, in my opinion, are based on some statistical straitjacket. I would call it a statistical straitjacket which prevents any flexibility to create necessary number of constituencies to enable representation of the affected communities who are living all over the country. Now, for instance, if you take the case of the Muslims, now we have a problem in many areas. For instance, the Muslims of Udunwara in Kandy, who, despite the fact that they are substantially concentrated in a particular area, they have been denied the right. So Udunwara, close to Udunwara is Gampala. They could have joined Muslims from that area and created a constituency where Muslim majority could have been there for a constituency. So I'm sure Honorable Mahindananda Aludgamage would agree that some justice could have been done. Only one constituency had been created, the entire Kandy district. At least all of you know, Honorable Kehle Rambukolla knows, Honorable Mahindananda Aludgaman knows, we have had about five members continually being elected to provincial council, central provincial council from the Kandy district. Now it is only one. So how can this be justified? This is the serious discrepancy. So we in fact said even the Muslims living in... This is the fault of the delimitation committee. So I can't, for that sake... you see, I am used to resigning from the government all the time. I have done that twice before. I am perhaps the only single minister in this government who has resigned twice before and come to the opposition over a variety of other issues. So that's not an issue for me. But when that... I don't think you need to prompt me to take political decisions. You see, we are intelligent people. We are very intelligent. We also know how opportunistic you can be. But be that as it may, let me make the point because I have limited time. Since it is a Friday, I had to go to mosque as well. Therefore, Honorable Deputy Chairman of Committees, now there are issues concerning the creation of constituencies in many areas. Now, for instance, Anuradhapura district, the Muslims living there, almost 80,000 in number. They could have created a constituency somewhere around the Horopatan area. Then there is Kuliyapitiya East in the Kurunagala district. Then even in Mavanalla, where Honorable Kabir Hashim comes from, they could have created constituency to enable the Kegal district Muslims to have some representation. So similarly, in Gampaha district also, there could have been a possibility of creating at least an electorate with a smaller number of votes so that they could enable the Muslim member to be returned, or to create a multi-member constituency. Instead of doing all this, they have simply gone on certain statistical straitjacket in order to decide on the creation of these constituencies. This has very seriously affected the representation of Muslims. Now, I would like to point out produce a letter that had been written by the chairman of the Delimitation Commission, Mr. K. Tavalingam, a very distinguished member of the public service in the past. He had written a letter to the Honorable Speaker as the chairman of the Constitutional Council on the 2nd of July 2018. This was made available to all the members of Parliament. Here he very clearly says the number of members in the last provincial council compared to that. Table 1 shows the number of members in the last provincial council election by province based on ethnic groups. It shows that there were 348 Sinhalese members, 64 Tamil members, and 43 Muslim members, including bonus seats. It revealed that Muslim and Tamil members were elected with the support of the political party as well as their community. Now here, he again says, in a table he points out, among Mr. Deputy Chairman of Committees, there is one other member from my party, Mr. Mansoor. I'll take his time as well.
Okay. Right.
Yes. So, now, according to this table that is produced, whereas there was in the last provincial council election, there were 43 Muslim members, they have created only 13 seats for Muslims. We are falling short of 30. Even if you have 50% elected on the proportional representation, we'll fall short of a large number of seats. So this type of discrimination can never be endorsed by this House, since it is very clear from the letter that the chairman of the Delimitation Commission has written to the Honorable Speaker. And I would like to table that letter, Mr. Deputy Chairman of Committees, as an annexure to my speech. And again, I must point out another issue concerning the determination of number of members has to be done after every census. And this was a provision that was there in the original Act. Unfortunately, somewhere around the mid-90s, they froze that number of seats in order not to increase the number of members. But when the number of voters increased, what was originally envisaged was that if for every 40,000 voters, that there must be one member being declared. That was to be decided by the Commissioner of Elections soon after every census is declared. So now with a new census that has now come into being in a few years ago, in 2011, it should have been mandatory for the creation of more number of seats. If that had happened, at least there would have been some compensation for the affected communities. Now, in that regard, I have already written to the to His Excellency the President, dated 7th November 2017, pointing out this particular issue to be taken up with the Delimitation Commission and for him to take the necessary steps. I have said the fresh gazette notification specifying the number of members for each provincial council in terms of Section 2 of the Provincial Councils Act No. 42 of 1987, in accordance with Section 33A of the Provincial Council Elections Act No. 2 of 1988. I have in detail very clearly mentioned that relevant paragraph is reading thus: the number of members to be elected to each administrative district as stated in the said public notice of the committee corresponds to the number of members elected to provincial councils determined at the time of establishment of provincial councils 3 decades ago. 30 years ago, they determined a certain number. And even today, with so many voters having increased, they maintain the same number of members to be declared elected to provincial councils. Therefore, it is clear that the committee has not taken into consideration the relevant mandatory provisions in the relevant laws with regard to determination number of members to each provincial council, notwithstanding the increase in population since 1987 and the changing socio-political factors. Now, I have urged the Honourable, His Excellency the President, to look into this and provide some relief. Even if there was a necessity to amend the law in order to increase the number of members, that should be attended to in order to give some relief to the affected communities. Then there is also, in addition to that, I tabled that letter as well, the letter from the Sri Lanka Muslim Congress, dated 7th November 2017. Then I also would like to table another letter by the National Shura Council, which has elaborately dealt with the discrimination that had been meted out to particularly the Muslim community as a result of this delimitation committee report. So those documents are also to be tabled as an annexure to my speech. Having said that, Mr. Deputy Chairman of Committees, it is very important, and therefore I would like to read from here the, you know, in the 13th chapter of the delimitation committee report, they simply in paragraph 466 and 467, they simply give, they simply refer to the fact that small electorate can be created. Now in 466 they says Sulujana Kottasa Sandha, Kuda Mativanda Kottasa Venkirima Sandha, Janagahana Parimane Adukirimaha, Vasiya Pramane Avamakirima. And they have put a paragraph there. Then 467 Bahujana Kottasa Valata Bahumantri Kottasa Atikirima. So that also they have put a paragraph and mentioned the ability to create. But they have not done so. They have simply put a paragraph to say, just to show that they are empowered to create multi-member constituencies, they are empowered to create smaller constituencies. They have done neither. And they have simply referred to that in this chapter 13 and have done serious injustice to the minorities. And that is why I say they have just simply put on a statistical straight jacket and have decided that they would set an internal criteria for themselves in order to finalize this report early. Maybe the time limit given to them wasn't sufficient. If that is so, they could have always asked for an extension to do so. And then we could have perhaps considered some amendments. Now we are in a further dilemma. Is the timely elections of the provincial council have already been delayed by almost a year. And if you are to continue to fiddle around with this delimitation committee's report, and if you are to appoint a committee, and if they are to create, if the committee decides the multi-member constituencies or smaller constituencies be created in order to accommodate the concerns of the minority communities, then they have to again go back to the drawing board once again in order to do this. Now that will take further time. So that will invariably result in the elections getting postponed further and further. So if we have set a deadline to have elections by December or early January, I'm sure the leader of the House will be possessed of an amendment we have suggested to at least revert back to the old law for the time being in order to conduct elections early. So what is happening is, in the meantime, governors are ruling the provinces and they have taken over the entire administration and the people are without their political representatives ruling the provincial councils. So this issue has to be taken into mind, and I urge through you, the Deputy Chairman of Committees, this House, that we must reject this delimitation committee's report. Not only reject it, we also must look at some alternatives to this particular system, at least if we are to go back, have elections in a timely fashion and provide relief to the people. Thank you very much, Mr. Deputy Chairman of Committees.
පළාත් සභා ඡන්ද විමසීමේ පනත සංශෝධනය කරනු ලැබුවේ 2017 செப்டம்பர் ஆகஸ்ட் மாசே பண்ணுள்ளது நியோகியாக பாரதி மே பசுபிம கேவாண்ட கமதி விசேஷன் ஸ்ரேஷ்டாதிகரண தீரணைய ஐது மே தத்துவே உதாவுனே ராஜய பலாட்சபா துணக்க சந்தே பெமினிமட்ட பெறாத்துவ சந்த கல்தமீமட்ட தீர்ணைகள பணத்தாக கினாவன் ஏ பணத்தை ஸ்ரேஷ்டாதிகரணிட்டு யமுனா அபியோகிட்டு லக்குன ஸ்ரேஷ்டாதிகரணி தீர்ணைக்கரா இன் விவா திஸ் ப்ரொப்போஸ் அமெண்ட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் த டேர்ம்ஸ் வில் பி எக்ஸ்டெண்டட் பியாண்ட் 5 இயர்ஸ் அண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் த டேர்ம் வில் பி கர்டெயில் இன் போத் வேஸ் இட் வாஸ் சப்மிட்டட் த ஃப்ரான்ச்சைஸ் வில் பி அஃபெக்டட் It was held in several determinations that advancing elections date will not violate the constitution as it will not deprive the voter of his franchise as he will be also to exercise the vote in advance or before the expiry of the term on the other hand delay in exercising the franchise will affect the fundamental rights of the voters The majority of this court is of the view that clause 2 3 4 of the bill is inconsistent with article 3 4 12 1 and 14 1 of the constitution under and article 83 shall become law if number of votes cast in favor of therefore amounts to not less than 2/3 of the whole number of members including those not present and is approved by the people at a referendum and a certificate is endorsed thereupon by the president in accordance with article 80 now who has signed this supreme court decision chief justice prasad dep judge of the supreme court anil gunaratna vijita k manalgoda judge of the supreme court Now, this order is in the Hansard where all of us can read. The whole country should know. First attempt of the government was to deprive the country of the provincial elections, which are rejected by the Supreme Court. And an order came that there has to be a 2/3 plaster referendum held. Now, what did the government do? They introduced this amendment to another bill, a bill that was brought to accommodate the women's representation kaanta niyojana panata genalla e panata sansodhane kara aarak sabhavasthavedi e utshaha daruvet me methi varana nopavatta inna me nisa athi vitimena prashne thamai ada api muuna denne api ada parliamentiyedi kiwwa me utshahaya chande notiyanne kiyala e chande notiyana utshahaya thamai aanduwa maasa 11k tisse den sidu karala thiyenne palat sabhavalata தவ பலட்சமாக தேக்காக் தனட்டு உத்துரு மேத நகிநீர பலாத் சபரகமு பலாத் விசுறு அரில் ஆண்டுக்கார பாலனே மாசம் எக்கொள்ளா என்ன மாசே செப்டம்பர் மாசே உத்துரு பலாத் கரு நியோஜ சபாபதி துமணி ஒப்ப நியோஜனேகரன் உத்துரு பலாத் விசிறி அனோ சந்தே பவத்வன்னே மத்தியம பலாத்த விசிறி அனோ வாயம பலாத்த விசிறி அனோ சந்தே பவத்வன்னே மே சந்தையாக நேத்தி பலாத் சபாவல் கெனையாம தமாய் ஆண்டுவ மே அதிகரப்பு தத்துவம் சித்த வெலாத்திபேன் என்னிசா சீமா நீர்ண கொமிசம பத்கராட் சீர்ணா நீ சீமா நீர்ண கொமிசமே வார்த்தாவ மார்த்து மாசி பார்லிமெண்ட் தொட்டு லெபுனா ஏ விவாதக்கல்ல ஹமாரக்கல்ல சம்மத கிரீமோ சம்மத நொகிரீம சித்துவுனாத் மே வேண விட்டு பலாத் சபா சந்த பவத்வான்னட்டு ஹெக்கியாவ திபுனா ஆண்டுவட்ட பலத்சபா சந்த பவித்வீமே அவசத்தாவே நே தேவனி காரணே கதாநாயகத்துமா மே பணத்தை அசங்கரே உபலேகன நொமேத்திவ ஏகியான வழங்கு நெத்தி பணத்தை கதாநாயகத்துமா அசங்கர்லதுவே மம விசேஷம் ஏ பிரஸ்னே அது நகனவகர் கதாநாயகத்துமாகே கதாநாயக வரையா கோமத பணத்தை அசங்கரே சந்தே கிரியாத்மக்கரன பெரிவேன பரிதி கொமிஷம் சபாவட் உபலேகன நெத்தி பணத்தாக் வழங்குனே ஏ நிசா இதா பெஹதிலிவ சேத்தனாவ பெஹதிலிவ பெண்ணும் கரணவா பலாத் சபா சந்தே பவத்வன்னி நெத்தி கிரியாதகமேகட தமாய் அபிமே கமங்கிரமிங் இன்னி பசுகே மாச தொலஹா திஷே එනිසා සභාපතිතුමනි මේ රටේ ඡන්දදායකයන්ගේ අයිතිය ඡන්දේ ප්‍රකාශ කරන්නට තිබෙන අයිතිය මහජන නියෝජිතයන් පත් කරන්න තිබෙන අයිතිය විශාල ලෙස ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවෙන් ලැබී තිබෙන වගන්ති ක්‍රියාත්මක කරන පළාත් සභාවල් ඡන්දේ පවත්වීම හැකි ඉක්මනින් මැතිවරණ කොමිසම දැන් කරන ලද උද්ඝෝෂණ නිසා විශේෂයෙන් ඒකාබද්ධ විපක්ෂයේ ඡන්දයක් ඉල්ලලා අකණ්ඩවගෙන ගිය උද්ඝෝෂණය නිසා මැතිවරණ කොමිසම ජනවාරි මාසේ පළවෙනි සතියේ මැතිවරණයක් පැවැත්වීමට පුළුවන් බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා. දැන් ආණ්ඩුව මැතිවරණය පවත්වනවාද ජනවාරි මාසේ? එය වළක්වනවාද ජනවාරි මාසේ කියන ප්‍රකාශය අග්‍රාමාත්‍යතුමා මුළු ආණ්ඩුව වෙනුවෙන් අද පාර්ලිමේන්තුවට ප්‍රතිඥාවක් දෙනවා නම් ඉතාම වැදගත්. එහෙම නැතුව මේ දරණ උත්සාහයේ ප්‍රතිඵලයක් ඇටියට ඡන්දය ලැබෙන්නේ නැහැ. දෙවැනි කාරණේ මගේ ප්‍රධානත්වයෙන් පාර්ලිමේන්තුවේ ඡන්ද ක්‍රමය පිළිබඳ පාර්ලිමේන්තු තුනක තිබුණු විශේෂ කාර්යක සභාවේ නිර්දේශය වූයේ මිශ්‍ර ඡන්ද ක්‍රමයට. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව ඒ පනත ගෙනාව පළාත් පාලනයට. එයි තිබුණේ කොට්ටාසවලින් 70%යි අනුපාතෙන් 30%යි. කවුද මේක වෙනස් කරේ? මේ ඡන්දය දිග්ගසලා ඔබේ ආණ්ඩුව. ඔබේ ආණ්ඩුව ඡන්දය වෙනස් කරන්න කරේ මොකද්ද? 70-60ට කරා 30-40ට කරලා තවත් කරන්න බැරි ඡන්ද ප්‍රතිඵලයක් ගෙනෙන්න යෝජනා කරලා අද ඇති කරලා තිබෙන අවුල. දැන් ඒ අවුල නිසා තමයි මේ ඡන්ද ක්‍රමය වැරදි කියලා කියන්නේ. ඡන්ද ක්‍රමය නෙමේ වැරදි, මේ මූලධර්මයට පටහැනිව කටයුතු කිරීම බවයි අපේ මතය. 70-30 ඉතාම සුදුසු ඡන්ද ක්‍රමයක්. එයි සුළු ජන නියෝජිතයන් නියෝජනය විය යුතුයි. එසේ විය නියෝජනය නොවන බාධාවත් තිබෙනවා නම් ඒ බාධාවල් ඒ නීතියේ තුලින් නිවැරදි කරන්න පුළුවන්. ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ පාර්ලිමේන්තු ඡන්දකින් පස්සේ මැතිවරණ කොමිසමට බලය දීලා තියෙනවා 99 වගන්ති යටතේ. සුළු ජනතාව නියෝජනය වී මුණු පර ප්‍රමාණය හරියාකාර සාධාරණ නැත්තම් මැතිවරණ කොමිසමට පුළුවන් නියෝග කරන්න පක්ෂවලට අහවල් ප්‍රමාණය පත් කරන්න කියලා. ඒ නිසා අවසන් කරනවා. මේ නිසා අද ආණ්ඩුවට ඡන්දයක් තිබීම සඳහා වූ ක්‍රියාදාමය තමයි ඒකාබද්ධ විපක්ෂය අපි ඉල්ලන්නේ. වාම මේ ඡන්දේ තියලා ඒ ඡන්දය ජනතාවට පළාත්සභාව පත් කරන්න ඉඩ දෙන්න. අපට ඔබ මේ ඇති කර තිබෙන කල්දීම අවුල නිරාකරණය කරගන්නට ඔබතුමාලට බෑ. ඒ නිසා අපි අද මේ ඇති කරලා තිබෙන සීමා නිර්ණ කොමිසම වාර්තාව අපටත් පිළිගන්න බෑ. අපි ප්‍රතික්ෂේප කරන්න තීරණය කරලා තිබෙන බව අපි සඳහන් කරනවා.
බොහොම ස්තුතියි ඔන්ඩබල් ලීඩර් තවස්.
කරු කාර්ය සභාපතිතුමනි, ඇත්ත වශයෙන්ම පළාත් සභා ක්‍රමය ගෙනාවේ එක්සත් ජාතික පක්ෂයෙන් 1987. එක්සත් ජාතික පක්ෂය පළාත් සභා මැතිවරණය ඉක්මනින් තියන්න ඕන කියන මතය තමයි ඉන්නේ. මට මතකයි 1987 මේ පළාත් සභා පළත පාර්ලිමේන්තුවට ගෙනාපු වෙලාවේ එක්සත් ජාතික පක්ෂය හැරෙන්න අනිත් සියලු පක්ෂ විරුද්ධ වුණා. එක්සත් ජාතික පක්ෂ තරයේ විශ්වාස කරනවා බලය බෙදීමක් ගැන. මේ රටේ ඇති වෙලා තියෙන අභ්‍යන්තර ප්‍රශ්නවලට පැහැදිලි බලය බෙදීමක් ලබා දිය යුතුයි කියන මතේ තමයි එක්සත් ජාතික පක්ෂය ඉන්නේ. ඉතින් පළාත් සභා එක්සත් ජාතික පක්ෂයේ දර්ශනයට ඉතාමත් ආසන්න සමීප වැඩපිළිවෙළක්. ඒ කෙසේ වෙතත් අද පාර්ලිමේන්තුවේ කතා කරපු සියලුම මන්ත්‍රීවරුන්ගේ කතා ආගෙන හිටියාම එක මතයක් ඉදිරිපත් වෙනවා. ඒක තමයි මේ ඡන්දේ ඉක්මනට තියන්නේ කොහොමද කියලා. ඉක්මනට තියන්නේ ඒක තමයි අත්‍යවශ්‍ය දේ. ඉතින් ඇත්ත වශයෙන්ම මේ මැතිවරණ මේ අලුත් මැතිවරණ නීතියට තවත් නීති සකස් කරන්න මං හිතන්නේ සෑහෙන කාලයක් යනවා. මොකද මේ සීමා නිර්ණය ගැන කිසිම පිළිගැනීමක් නැහැ. එක්සත් ජාතික පක්ෂ මන්ත්‍රීවරු පවා මේ සීමා නිර්ණය ගැන ප්‍රශ්න ඇති කරලා තියෙනවා. ඉතින් මම දිනේෂ් ගුණවන්තට මන්ත්‍රීව පොඩ්ඩක් ඉන්න නම් හොඳයි. මං හිතන්නේ අපේ පක්ෂියත් ඒකාබද්ධ විපක්ෂ සාකච්ඡා කෙරුවා සංශෝධනයක් ගැන, එමෙන්මන්ට් එකක් ගැන. දිනේෂ් can you be here? I'm reading it now. No, if we can agree, අපි මේක ගැන එකගතාවයක් තියෙනවා නම් අපිට දෙවනුව සංශෝධනයක් ගේන්න පුළුවන්. දැන් සියලු දිනාට බොන මැතිවරණ ඉක්මනට තියන්න. මමත් පෞද්ගලිකව විශ්වාස කරනවා මේ අලුත් නීතියට නීති හදන්න ගියොත් මේක තව අවුරුද්දකටවත් කරන්න බෑ. මොකද සීමා නිර්ණය ගැන විශාල ප්‍රශ්න තියෙනවා. දැන් මුස්ලිම් කොංග්‍රස් එක චෝදනා කරනවා ඒගොල්ලන්ගේ മന്ത്രി ප්‍රමාණය අඩු වෙලා කියලා මේකේ. ඉතින් ඒ වගේ සංකීර්ණ ප්‍රශ්න තියෙනවා එක්සත් ජාතික පක්ෂයේ മന്ത്രിවරුන්ට ප්‍රශ්න තියෙනවා. එම නිසා මේ සීමා නිර්ණය පිළිගැනීමට අපහසුතාවයක් ඇති වෙලා තියෙනවා. හැබැයි ඉක්මනට ජන්දියක් ඕන නම් මම විශ්වාස කරනවා පරණ ක්‍රමයට. ඒක එක්සත් ජාතික පක්ෂයත් විශ්වාස කරනවා පරණ ක්‍රමයට ගිහිල්ලා ඉක්මනට ජන්ද තියමු කියලා.
සම්බන්ධව කටයුතු කිරීම දෙවනුව කරත හැකි. ඒක පිළිගන්න ප්‍රතිපත්තියක් හැටියට එකගයි නම් අපි සම්පූර්ණ සහයෝගය.
I am being given an amendment to be submitted in the future, not today, in the future. If we agree on this, we can submit this. An act to amend the Provincial Council's Elections Act No. 2 of 1988, be it enacted by the Parliament of the Democratic Socialist Republic of Sri Lanka as follows. 1. This act may be cited as the Provincial Council Elections Amendment Act No. blank of 2018. 2. The Provincial Council Elections Act Amendment Act No. 17 of 2017 is hereby repealed. That's the one we are discussing today is hereby repealed. 3. The provisions of the Provincial Council Elections Act No. 2 of 1988 as was tabled on 21st September 2017 shall for all purposes be deemed to be and to have been in operation as if the same had not been amended by the Provincial Council Elections Act of 17, 2017. An act done or purported to have been done after 22nd September 2017 is deemed to have been done mutatis mutandis in terms of the Provincial Council Elections Act No. 2 of 1988. As on 21st September 2017. In the event of any inconsistency between the Sinhala and Tamil text of this act, the Sinhala text has prevailed. The making kiyanne, parna niti anuwa mathiwarne tiyanna. Yeah, parna niti anuwa mathiwarne tiyanna. Ekak wenawa nan parliamentu thula apita ithamath ikmanin. Apita ithamath ikmanin palas sabha mathiwarne ekata yanna puluwan. Mokada දැන් අපි අලුතෙන් ගෙනාපු නීතියට ඒක සකස් කරන්න නීති ගෙනාවොත් සෑහෙන කාලයක් යනවා ඇට්ලීස් 1 year අවුරුද්දකටවත් මගිතන්නේ ඒක හදන්න බෑ අමාරුයි මොකද ඇත්ත වශයෙන්ම සුළු ජාතික පක්ෂ විරුද්ධයි ඉතින් මේකට තබුන්නාන්සෙලගේ දැන් මේ සංශෝධනයට එකඟ වෙනවනම් අපිට ඉතාමත් ඉක්මනින් මේ සංශෝධනයේ පාර්ලිමේන්තු ගෙනල්ලා I'll give it to you now. Thank you.
Honorable C.P. Ratnayak.
Ma Mitra Ape Karaka Sabha Sabhapathumani Hama Welawama Mama Katha Karana Awasthawak Thiyenawa Nan Obathuma Moolasane Innawa Mata Eka Aadambarayak Enisa Man Hitanawa Ape Sanghindiyawa Manawen Peenawa අද කොමුණත් මේ සංහිඳියාව පිළිබඳව කතා කරන මගේ සහෝදර ඇමතුමා එදා මේ පනත ගේනකොට හන්දෑවේ 6ට ඡන්දේ තියෙනවා කියලා කිව්වත් රෑ 7:00 8:00 වෙනකොට ඡන්දේ ගෙනාවේ අපේ කතානායකතුමා. ඒකත් ඉතාම උපක්‍රමශීලීව කටයුතු කරා. අපි එනකොට අපි හැමදාම ගන්නෙ දැන් මම පාර්ලිමේන්තුවේ දීර්ඝ කාලයක් අපි බලන්නේ නෝටිස් බෝඩ් එක. මේ දැන්නීම් පූර්ව බලලා ඡන්දේ තියෙන්නේ පහමාරට කියලා කියපුවම පහමාරට. හැබැයි න්‍යාය පුස්තකයක් තියෙනවා. මේ න්‍යාය පුස්තකේ ඡන්දේ තියෙන පවත්වන වෙලාව දාලා තිබ්බේ නැහැ. ඒ නිසා මම තර්ක කරනකොට ඒ තර්කයේ මට බිඳුණා මම පැරදුණා ඒ වෙලාවේ. හැබැයි මම හිතුවා කවදා හරි දවසක ඔබතුමාලා මේක තේරුම් ගනී කියලා. මේ තේරුම් ගැනීම ඔබට හොඳ ආකාරව පෙන්වන පලාප් පාලන මැතිවරණේ. ඔබතුමා නියෝජනය කරන පක්ෂ මංහිතනවා කොළඹ මහනගර සභාවේ විසාර සංඛ්‍යාවක් ගත්තා. නමුත් ඔබතුමාට ඒ කාර්යභාරය කරන්න බැරිවෙනවා, ඒ ජනතාවට කරන්න බැරිවෙනවා, ඔබතුමා කෙරේ විශ්වාසය තිබ්බ පක්ෂය කෙරේ විශ්වාසය තිබ්බ අයටත් යම් සේවාවක් කරන්න බැරිවිලා තියෙනවා. අද අපි කෙලින් කතා කරමු, හංගලා කතා කරගන්න ඕනේ, පක්ෂ ගුණ කරගැනීම නෙවෙයි වෙන්න ඕන. සා පළාත් පාලන මැතිවරණය පිළිබඳව අපි කතා කරනකොට අපි කතා කරේ 60-40. මේ 60-40 ගැත්තොත් එහෙම මම නියෝජනය කරන නුවරළ දිස්ත්‍රික්කයේ බහුවාර්ගික දිස්ත්‍රික්කය, ඒ බහුවාර්ගික දිස්ත්‍රික්කයක තුල අපි මැතිවරණය පවත්වනකොට ඒ අහිංසක වතු කම්කරු ජනතාව, ගොවි ජනතාව, මේ ජනතාවගේ අවශ්‍යතාවයන් සැපිරීමේදී මොන තරම් බාධා කම්කටොළු තියෙනවද කියලා එක උදාහරණයක් කියන්නම් ඇමතිතුමා. මම හඟුරංගෙත ආසනයේ අපි ගත්තොත් කොට්ටාස වශයෙන් ගෙදිලා තියෙනවා 24ක්. 24න් කොට්ටාස 20ක්ම ජයග්‍රහණය කිරීමේ මම නියෝජනය කරන පක්ෂය. ඒ 20ක් නියෝජනය කරනකොට අද අපේ ගරු ජනාධිපතිතුමාගේ පක්ෂය හැටියට ගත්තම එතුමා නියෝජනය කරන පක්ෂය එකයි දින්නේ. ඒකත් වතු කරේ මගේ මිත්‍ර ආරමුණ තොන්නමන් මැතිතුමාගේ කෙනෙක් තමයි දින්නේ. ඒ වගේම අනිත් පක්ෂවලින් ගත්තම 3යි ගත්තේ. මේ දෙකට බෝනස් හම්බුණා 16ක්. 16, 4, 20යි. දෙන්න එකතු වෙලා කොට්ටාස 20ක් දිනපු එක පරාද වෙලා දැන් එක ඡන්දෙන් තමයි තියෙන්නේ. මේ එක ඡන්දෙන් තියෙනකොට මේ අද පරිපූර්ණ කැස්මෙන්තුවක් දාලා ක්‍රියාත්මක කරන්න විදියක් නැහැ. කුණු ගොඩ ගැහිලා මේ මහජන අවශ්‍යතාවයන් ඉෂ්ට කරගන්න බැරි මට්ටමකට ඇවිල්ලා තියෙනවා. මේ කාරණේ දිහා බලපුවම පළාත් සභාවේ කොයි ආකාරයට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වේද වෙනවද කියන එක මගේ හෘද සාක්ෂියට එක මම තර්ක කරනවා. මං හිතනවා ඔබතුමාටත් ඒක තර්ක කරනවා ඇති කියලා. ඒ නිසා කල් ගිහිල් හරි පහු වෙලා හරි මේක ඔබතුමාලා ගත්ත තීන්දුව පිළිබඳව මම ස්තුතිවන්ත වෙනවා. හැබැයි මැතිවරණේ කල් දාන්න බෑ. මැතිවරණේ කල් දාන්න බෑ. මැතිවරණේ ඉස්සරහා ඉතා ඉක්මනින් තියන්න ඕනේ කියන එකයි මම විශ්වාස කරන්නේ. මම දන්නවා පළාත් පාලන මැතිවරණේ පළාත් පාලන අමාත්‍යාංශය භාර අමතුමා ඒ කාලේ අපිත් එක්ක හිටියා. ඒ වගේම පෞගේ කාලේ වෙනම වෙනම කතා කරා. මම දන්නවා ඒ දවස්වල අපිට අරලියගහ මන්දිරයටවත් යන්න බෑ. එතුමාගේ උපදෙස් පරිදි තමයි සමහරලාට යන්න පුළුවන් වෙන්නේ. එතුමා දැන් ඩීල් ගැන කතා කරනවා. ඩීල් දැම්මේ කවුද කියලා එතුමාට එකඟයි. ඒ නිසා එතුමාට නෛතික ප්‍රශ්නයක් තියෙනවද දන්නේ නැහැ ඔය මේ 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 කාරණය පිළිබඳව. දැන් මේ නිසා පළවෙනි වෙලුම ඉදිරිපත් කරලා තියෙනවා, දෙවෙනි වෙලුම ඉදිරිපත් කරලා නැහැ. දෙවෙනි වෙලුම කොහොමද ඉදිරිපත් කරන්නේ? මෙන්න මේවා තමයි ප්‍රශ්න තියෙන්නේ. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුව විහිළුවක් බවට පරිවර්තනය කරන්න, නැත්නම් රටේ අනාගතේ ජනතාවගේ වගකීම පැහැරරින්න යන්න පුළුවන් කමක් නැහැ. මම දැක්කා ඊයේ අපේ සභානායකතුමා දැන් මෙතන නැහැ. එතුමා කිව්වා මේ නැගිට්ට විතරයි. එන්න අප්පා පොඩි සීයන්.
අංජලි මිසඳන් උங்களுக்கு.
ஒரு ரெண்டு நிமிஷம் தான். මම හිතනවා මෙතුමා කිව්වා මේ කාරණා පිළිබඳව කතා කරනකොට අර සිංගප්පූරු ගිවිසුම ගැන එහෙම කතා කරනකොට අපි පක්ෂ නායකින්ගේ එකඟතාවයක් තියෙනවා කියලා. මේ එකඟතාවය තමයි සිංහල හෝ දෙමළ හෝ මුස්ලිම් හෝ එකකින් මේක දාපුවම අපි තියෙන එකකින් අපි තර්ක කරමු කියලා. හැබැයි පහුගිය දවස්වල මේ සිංගප්පූරු ගිවිසුමේ එකක් තිබ්බේ ඉංග්‍රීසි භාෂාව විතරයි. සිංහල දමිළ භාෂා දෙක නැහැ. එක ඔබතුමාගේ වගකීම හැම වෙලාවෙම කතා කරන්න මම දන්නවා. වාසුදේව නානක්කාර මැතිතුමා ඒ කාලේ ඉන්න කාලේ වගකීමෙන් හැම එකම ගැන කතා කරා. කෝ දමිලකෝ කොම කෝ සිංහල කියලා අපි කැබිනට් එකේදී හැම වෙලාවෙම කැබිනට් පේපර් එකක් ගන්නකොටත් අහනවා දමිල භාෂාවෙන් නැහැ නේ කියලා. ඒක නිසා මෙන්න මේ කාරණේදී මේක කතානායකතුමා කල් දාගත්තා. ඒකත් වැරදි. ඒ නිසා මෙන්න මේ කාරණා දිහා බලපුවම පාර්ලිමේන්තුවේ උත්තරීතරයි. පාර්ලිමේන්තුවේ වගකීම හරියාකාරව ඉටු වී තිබෙනවා. ජනතාවගේ අපේක්ෂාවන් ඉටු කිරීමේ වගකීමක් තියෙනවා. පක්ෂ නායකත්ව ඒවා පිළිබඳව රැක ගැනීමට වඩා ජනතාවට අපි තීන්දුවක් දෙන්න ඕනේ. ඒ තීන්දුව දීමයි අපේ වගකීමෙන්. ඒ නිසා පළාත් සභා මැතිවරණය හැකියක්මනින් කතා කරලා හැකියක්මනින් තියන්න අවශ්‍ය පසුබිම ඉතායක්මනින් කටයුතු කිරීමේ වගකීමයි. ඒ පළාත් සභා මැතිවරණය පැහැදිලිවම ඉතායක්මනින් තියන්න අපි එකහෙලා අධ දෙක උස්සලා කටයුතු කරන්න සූදානම් වෙනවා. බොහොම ස්තුතියි ඔබතුමාට.
බොහොම ස්තුතියි.